ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம். இன்றைய நாம நிராதாராயை நமஹ, அதிலிருந்து 187வது நாமா நிரத்யாயை நமஹ அப்படிங்கிற நாமா வரைக்கும் தேவியுடைய நிர்குண சுரூபமும் அதை தியானம் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பலனும் விளக்கமாக சொல்லப்படுறது. இன்றைய நாமாவானது 132வது நாமா நிராதாராயை நமஹ. இந்த ராமாவோட அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, மூலாதாரத்திலிருந்து மேற்கிளம்பியவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நிராதார பூஜையை குறிக்கிறது தான். அம்பாளை நிர்குணஸ்வரூபமாக வழிபடக்கூடிய அந்த சாதகன் அவனுடைய சக்தியானது மூலாதாரத்திலிருந்து அந்த ஆதாரங்களை எல்லாம் விட்டு கிளம்பி மேல் நோக்கி எழும்புறதா சொல்லப்படுறது தத்துவார்த்தமாக. அம்பாள் வந்து தானே எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால தனக்கென்று ஒரு ஆதாரம் இல்லாதவள் அப்படின்னு இந்த நாமாவில் சொல்லப்படுறா. அதுதான் நிராதாராயை நமஹ அப்படின்னு ஒரு நாமம் அம்பாளுக்கு வழங்கப்படுறது. சாந்தியோக உபநிஷத்தில் பிரம்மனை பற்றி சொல்லப்படுறது. அந்த பிரம்மன் வந்து எங்கே நிலை கொண்டுள்ளது என்று அப்படின்ற கேள்விக்கு, தன்னை தவிர வேறு ஆதாரம் மட்டும் விளங்குகிறது அப்படின்னு கூறப்படுறது. அந்தந்த சாதகனுடைய அந்த ஆத்மஸ்வரூபம்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. நிராதாரம் என்பது ஞானத்தினால் ஏற்படக்கூடிய அம்பாளுடைய ரூபத்தில் மனசை வந்து லயம் செய்வதான். உண்மையிலேயே சுத்த ஞானம் அப்படிங்கிறது சக்தியை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் சம்சாரம் நசிக்கிறதுக்கு பரதேவதையை அம்பாளை ஆராதனை செய்யணுமா. அதுவும் தன் சொந்த அனுபவத்தினால் மகேஸ்வரியே தான் அப்படிங்கிற ஒரு பாவனையில் உணர்ந்து மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்ய வேண்டும். இதுதான் முக்திக்கு ஒரு உபாயமாக சொல்லப்படுறது. அங்கே தான் வந்து அவனுடைய மகேஸ்வரியே தான் அப்படிங்கிற ஒரு பாவனையில் பிரம்மன் நிலை கொள்வது. வேறு எந்த ஆதாரமும் அந்த பிரம்மனுக்கு கிடையாது, தான் மட்டுமே பிரம்மன் அப்படிங்கிற ஒரு நிலை வருதான். அதுதான் அம்பாள் அங்கே பிரம்மமாக இருக்கிறதுனால அம்பாளை இந்த நாமால நிராதாராயை நமஹ அப்படின்னு இந்த நாமால வாக்தேவதைகள் வழிபடுறார். அடுத்த நாமா நிரஞ்சனாயை நமஹ. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னென்னக்க, அழுக்கற்றவள் அப்படின்னு அர்த்தம். அஞ்சனம் என்றால் கண்களிலிடும் கருப்பு மை. அலங்காரத்திற்காக இட்டுக்கொள்வதாயினும் இது ஒரு அழுக்கு பொருள்தான். இந்த இடத்தில் அஞ்சனம் அப்படிங்கிறது அவித்தியை அதாவது மாயையை குறிக்கிறது. சாதாரணமாக அஞ்சனம் அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான பொருளாக சொல்லப்படும். பெண்கள் எல்லாம் ஸ்திரீகள் எல்லாம் அந்த அஞ்சனமை அப்படிங்கிறத அலங்காரமாக இட்டுப்பா. அம்பாளுக்கும் அந்த அஞ்சனமை இடுவது வழக்கம் உண்டு. அது மங்களகரமான சொன்ன பொருள் எப்படி அழுக்காகும் அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி எழுறது. அதாவது நம்மளுடைய இந்த ஸ்தூல சரீரம் அம்பாளை ஸ்தூல வடிவாகவே, அதாவது அம்பாளுக்கு நாமரூபம்லாம் கொடுத்து அந்த அம்பாளை வழிபடக்கூடிய சகுண உபாசனையில் இந்த விஷயங்கள்லாம் மங்களகரமான பொருளாக சொல்லப்படுறது. அது சூட்சமமாக சொல்லும்பொழுது அம்பாளை ஆத்மார்த்தமாக அவனுடைய மனதில் நிறுத்தி ஒரு பிரம்ம பாவனையில் வந்து அம்பாளை வழிபடும்போது இந்த அஞ்சனம் அப்படிங்கிற கண்ணில் எடுக்கக்கூடிய மையானது அழுக்காக சொல்லப்படுறது. அது அலங்காரமாக இருந்தாலும் அது அழுக்கு தான். அது அவித்தியாக சொல்லப்படுறது. அதாவது அவித்தியிலிருந்தால் வித்தியும், சகுணத்திலிருந்து நிர்குண சுரூபம் அப்படின்னு சிந்திக்கிற மாதிரி நமக்கு குரு உபதேசம் பண்ணும்போது மந்திரங்களை உபாசனை பண்ணுவார். அது சகுண உபாசனை. அந்த மந்திரங்கள் நமக்கு கட்டாயம் தேவை. அதை வந்து நம்ம விதிவித்தா அனுசரிச்சுன்னு வந்தால் குரு சொல்லி கொடுத்த அந்த மந்திரமானது சகுண உபாசனையாது ஆனது நம்மளை நிர்குண உபாசனை அதில் கொண்டு சேர்க்கும். அதனால் சகுண உபாசனை கட்டாயம் தேவை. அது மாதிரி இந்த அஞ்சனமை அப்படிங்கிறது அவித்தியானாலும் அது அம்பாளுக்கு அலங்கார பொருளாக சொல்லப்படுறது. அது மாயை குறிக்கிறது. அவித்தியினால் ஞானம் மறையிறது, மனதில் வந்து இருள் கவிழ்ந்து கொள்வது. அம்பாள் அவித்தியை மாயை சம்பந்தம் இல்லாதவள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக சொல்கிறதுனால இதில் நிரஞ்சனாயின அப்படின்ற ஒரு நாம அம்பாளுக்கு வழங்கப்படுறது. அனாத்மாவில் ஆத்ம ஞானம் உள்ளவர்கள், அதாவது கர்ம வாசனையில் ரொம்ப ஆழ்ந்து இருக்குவா, ஆணவம் அப்படிங்கிற மலம் உள்ளவர்கள், வெறும் பகுத்தறிவு மட்டுமே உள்ளவர்கள் பேசிகிட்டு இருக்கவர் அப்படின்னு மூன்று விதமாக சொல்லப்படுறா. இவாள்லாம் வந்து மாயில் ஒன்றுன்னு இருக்கா, அவித்தியில் இருக்கா, அதை அம்பாள் போக்குறவளாம். அதனால் நிரஞ்சனாயின அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் வழங்கப்படுறது. நீ அப்படின்னாக்க அதிகமான, ரஞ்சனம் அப்படின்னாக்க ஆனந்தம், அதாவது சந்தோஷம் சொல்லப்படுது. அதனால் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவள். ரஞ்சனம் அப்படின்னாக்க சிவப்புன்னு இன்னொரு அர்த்தமாக சொல்லப்படுது, அதிகமான சிவந்த வர்ணம் உள்ளவள். அந்த சிவந்த வர்ணமாக உள்ள அம்பாளுக்கு முன்னாடி நம்ம நாமாக்களில் கருணை வடிவானவள், மகிழ்ச்சியை சந்தோஷத்தை இந்த ஜீவராசிகளுக்கு வழங்குறவள் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த நிரஞ்சனாயி நம்ம அப்படின்னாக்க அதிகமான சந்தோஷத்தையும் வழங்கக்கூடியவள் அந்த சிவந்த நிறமான உள்ள அந்த அம்பாள் அப்படின்னு இங்கே அழகாக வர்ணிக்கப்படுறது. அடுத்த நாம நிர்லேபாயை நம. இந்த நாமோட அர்த்தம் என்னக்க, கர்ம சம்பந்தத்தினால் ஏற்படும் மேற்பூச்சி இல்லாதவள். அம்பாள் வந்து ஞானஸ்வரூபிணி, அதனால் கர்ம சம்பந்தம் ஒன்றும் இல்லாதவள் அப்படின்னு சொல்லப்படுறது. அம்பாளுக்கு பிரம்ம ஞானம் அப்படிங்கிறதுனால கர்மாவில் வந்து மலம் விட்டது இல்லையா. அம்பாள் வந்து பிரளயகாலக அப்படிங்கிற மலம் இல்லாதவள் அப்படின்னு இந்த நாமால் சொல்லப்படுது. இப்படி கர்ம மலங்கள் இல்லாதவளாக அம்பாளை வந்து ஒரு பிரம்ம ஞானம் உடையதாக உபாசனம் பண்ணுறதுனால இந்த ஜீவராசிகளுக்கு கர்ம வாசனை மலங்கள்லாம் நசிச்சு போகிறதான் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நாமால். அடுத்த நாம நிர்மலாயே நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னக்க, அழுக்கு இல்லாதவள் அர்த்தம். அழுக்கு அப்படின்னாக்க ஆணவம் அப்படிங்கிற மலமா, அந்த ஆணவ மலம் இல்லாதவள். ஆகினால விஞ்ஞான கேவலர் என்ற மலம் இல்லாதவள் அப்படின்னு சொல்லப்படுறது. தமோகுணம் என்ற மலம் இல்லாதவள் அப்படின்னு ஒரு நாம ஒரு அர்த்தமாக சொல்லப்படுது. அவித்தியை என்ற மலம் இல்லாதவள் அப்படின்னு சொல்லப்படுது. ஜீவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாதகம் வந்து முக்தி அடையிறதுனா இந்த நாமாவாலும் நித்திய முக்தா அப்படிங்கிறதுனால ஜீவன் முக்த நிலையை குறிக்கப்படுறது. இந்த நாமாவினோட தியானத்தினால இந்த சாதகனுக்கு ஆணவ மலம் அகலமா அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்த நாம நித்யாயை நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் நினைக்க, எப்பொழுதும் இருப்பவள், நித்தியமாக இருப்பவள். இந்த ஆத்மா அழிவற்றது அப்படிங்கிற பொருள் இருக்கு. இதனால ஒவ்வொரு க்ஷணமும் உலகம் தோன்றி அழிகிறது என்ற கணக்கவிஞான வாதம் நிராகரிக்கப்படுறது. ஆத்மா அழிவற்றது, இந்த நித்யாதேவிகளும் நித்தியமாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறத பொருளில் இது சொல்லப்படுறது. ஸ்ரீவித்யா உபாசனத்தில் 15 திதி நித்யாதேவிகள் சொல்லப்படுறா. அம்பாள் வந்து 16வது மகாநித்யாவாக நடுநாயகமாக வீட்டிருப்பா. தந்திர சாஸ்திரங்களில் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. வேதத்தில் தர்ஷா திருஷ்டா அப்படின் பெயர்களாக குறிப்பிடப்பட்ட காலமே இந்த நித்யாதேவிகள்னு சொல்லப்படுது. அம்பாள் காலத்தை கடந்தவள் அப்படிங்கிறத இது உணர்த்தர் தான். திதிநிச்சா தேவியை பூஜை பண்ணுறதுனால அழிவு அப்படிங்கிறது நீங்குமா, இந்த ஜீவராசிகளுக்கு அழிவுங்கிறது இருக்காது அப்படிங்கிறத இந்த நித்யா அப்படிங்கிற இந்த நாம உணர்த்தறது. அடுத்த நாம நிராகாராயே நமக. அதாவது உருவம் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தமாக சொல்லப்படுது. நாம் காணும் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. பலவாக காணும் அவளது வடிவங்கள் மாயையால் ஏற்பட்டவை. அவளுடைய உண்மையான சுரூபம் அப்படிங்கிறது ரூபம் இல்லாதவள், வடிவம் இல்லாதவளாம். ஏன்னாக்க அம்பாள் எங்கேயும் வியாபிச்சு இருக்கிறதுனால அவளுக்கு குணசம்பந்தமான உருவமே இல்லை அப்படிங்கிறது இந்த நாமாவோட பொருளாக சொல்லப்படுது. எங்கேயும் வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு சுரூபமாக அம்பாள் இந்த நாமால் வழிபடப்படுறா. அடுத்த நாம நிராகுலாயே நமக. இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னக்க, கலக்கம் இல்லாதவள். அதாவது அவித்தியுடன் தொடர்பு இருந்தாலும் இவள் கலக்கம் அடைவதில்லை. முன்பு சொன்ன நாமாக மாரி தான், அவித்தியிலிருந்தான் வித்தியை அப்படிங்கிறது பரிமளிக்கணும். அந்த சகுணத்திலிருந்து நிர்குணம் அப்படிங்கிற அம்பாளுடைய இந்த பிரம்மஸ்வரூபம் நமக்கு சித்திக்கணும் அப்படின்னாக்க அவித்தியிலிருந்தான் வரணும். அந்த அவித்தியுடன் தொடர்பு இருக்கான் அம்பாளை உபாசனம் பண்ணும்போது. இருந்தாலும் அம்பாள் வந்து கலக்கம் அடையிறதில்லையாம். கலக்கம் அடைந்த மனது உள்ளவர்கள் வந்து வெகு தூரத்தில் இருக்கவா அம்பாள், அதாவது அப்பேற்பட்டவர்களால் அடைய முடியாதவளாக இருக்கலாம் கலக்கம் அடைந்தவர்கள். அதனால் அவித்தியை விட்டு ஒழித்து அவர்கள் வந்து சாதனை பண்ணாதான் அவள் சாதகா அப்படின்னு சொல்லப்படுறா. அப்போ தான் அம்பாள் வந்து அவர்கள் அருகில் வந்து அவள் அடையிறாளாம். அதனால் தெளிந்த ஞானம் உள்ளவர்களால் மட்டுமே அடையக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு பாவனை இங்கே சித்திக்கிறது. ஆகுலம் என்பது சூன்ய நிலை. இதுபோல் இல்லாதவள், எங்கும் நிறைந்தவள், அப்படின்னு அம்பாள் சொல்லப்படுறதுனால இங்கே நிராகுலா அப்படின்னு ஒரு நாமம் அம்பாளுக்கு வழங்கப்படுறது. அடுத்த நாம நிர்குணாயே நமக, சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூன்று குணங்கள் உண்டு. இந்த மூன்று குணங்களுமே இல்லாதவள், இந்த குணங்களை அவள் தான் படைக்கிறா. அந்த குணங்களால் அவள் படைக்கப்படுறதில்லை, அந்த மூன்று குணங்களும் அவளிடம் இல்லையாம். இந்த மூன்று குணங்களை படைச்சி தான் அம்பாள் வந்து இந்த சிருஷ்டிசதி சமகாரத்தை உருவாக்குறா. அதனால் அந்த மூன்று குணங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கா அம்பாள். அதனால் அந்த குணங்கள் அவளை வந்து எந்த விதத்திலும் பாதிக்கிறது இல்லை. அதனால் எந்த விதமான குணங்களும் இல்லாமல் அம்பாள் வந்து நிர்குணமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த நாமால் அம்பாளுக்கு ஒரு நாமா, அம்பாளுக்கு வந்து ஒரு தாத்பரியமாக ஒரு நாமா வழங்கப்படுறது. இப்படியாக மேலே குறிப்பிடப்பட்ட இந்த நாமாக்களுடைய தாத்பரியங்கள் அம்பாளுடைய நிர்குண சுரூபங்களை வர்ணிக்கிறது. அதை வசனியாதி அஷ்டசித்திகள் ரொம்ப அழகாக வர்ணனையாக செஞ்சுருக்கா. அந்த பாவனையிலேயே இந்த நாமாக்கள் எல்லாம் ஜபம் செய்வோம் அம்பாளுடைய பாத்திரம் நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.